சில நேரத்துல மக்கள் ஆண்டவர் செஞ்ச காரியங்களை குற்றப்படுத்துவதே, அதை கேள்வி கேட்பதே மனிதர்களுக்கு ரொம்ப வழக்கமா இருக்கிறத நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் காலத்தை நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா 2004 பயங்கரமான சுனாமி வந்து எத்தனையோ லட்சம் பேர் இறந்துட்டாங்க, எத்தனையோ ஊர்ல இறந்துட்டாங்க. 2 வருஷத்துக்கு அதிகமாக கொரோனா வந்து எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க, லட்சக்கணக்கான மக்கள் உலகம் எங்கும் இறந்துட்டாங்க. அந்த நேரத்துல என்னென்னவோ செய்த மக்கள் ஒரு காரியத்தை செய்ய தவறல, என்ன, ஆண்டவரை குற்றப்படுத்த விடல. ஆண்டவர் ஏன் இப்படி செய்தார் கடவுள்? அதுல சில பேர் அந்த டைம்ல சொன்ன காரியங்களை பாத்தீங்கன்னா, கடவுள்னு ஒருத்தர் இருந்தா இதை நிறுத்தி இருக்கணும், சுனாமி இப்படி விட்டுருக்க கூடாது. கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை, கடவுள்னு ஒருத்தர் இருந்து இந்த காரியத்தை அலோ பண்ணி இருந்தாருன்னா அவர் இந்த காரியத்தை குறித்து ரொம்ப வெக்கப்படணும். என்ன மாதிரி ஒரு காரியத்தை நடந்துருச்சு, எவ்வளவு கொடுமை, எவ்வளவு அகோரம், ஏன் இப்படி செய்யற? ஒரு கிறிஸ்தவரும் அங்க இங்க மலை மோதிக்கிட்டு அந்த இந்த மாதிரி காரியங்கள நடக்கும் போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நீங்க செய்யறத பத்தி ஏதாவது கொஞ்சம் ஐடியா இருக்கா உங்களுக்கு, நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, சிந்திச்சா செய்யறீங்க, ஏன் இப்படி எல்லாம் செய்யறீங்க, எனக்கு இப்படி எல்லாம் அலோவ் பண்றீங்க, ஏன் இதை அனுமதிச்சீங்க, நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? நானா இருந்தா நான் இதெல்லாம் செஞ்சே இருக்க மாட்டேன், ஆண்டவரே இப்படி ஒரு கொடுமையை அனுமதிச்சிருக்க மாட்டேன், இதை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு கடவுளை குற்றப்படுத்துறதே மனிதர்களுடைய வழக்கமா இருக்கு. அந்த மாதிரி பொதுவா பார்க்கலாம். ஏன் உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் நம்ம ரெகுலரா செய்யற வேலை இல்ல, ஏதாவது ஒண்ணு வாழ்க்கையில நடந்துருச்சுன்னா உடனே ஆண்டவரை நம்ம கேள்வி கேட்கறதுதான், ஆண்டவரே ஏன் இதை அனுமதிச்சீங்க, ஏன் இது செஞ்சீங்க, ஏன் எனக்கு வாழ்க்கையில இப்படி பண்றீங்க, ஏன் 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 அப்படின்னு. இன்ன இன்னைக்கு நம்ம படிக்கிற 2 சாமுவேல் 21 பகுதியில நம்ம ஒரு சில காரியங்களை படிக்க போறோம். இந்த கேள்வியை நம்ம கேட்காம இருக்க முடியறதில்ல. இதெல்லாம் பார்க்கும் போது ஏன் இது சரியா மாதிரியே தெரியலையே, இங்க நடக்கிற காரியங்கள் நம்மளுடைய நியாயம் நம்மளுடைய நீதிக்கு ஒம்பாத ஒரு காரியமாக, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒத்துக்கொள்ள முடியாத காரியமாக இருக்கிறத பார்க்கலாம். ஆனா நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்ம வேத வசனம் வந்து நம்மளுடைய ஒப்புதலுக்கோ நம்மளுடைய கைத்தட்டலுக்கோ எழுதப்படல, நம்முடைய மனது பிரகாசிப்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து ஆண்டவர் பெஸ்ட் கிளாஸ் அப்படின்னு கைத்தட்டுறதுக்கு எழுதல, அதை பார்த்து நம்ம படிச்சுக்கணும், நம்ம மனசை நம்ம மாத்திக்கணும். அதுக்காகத்தான் வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் இது 55:8 ஆண்டவர் சொல்ற மாதிரி, என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல. வானத்துக்கு பூமி எவ்வளோ தூரமா இருக்கிறதோ அந்த மாதிரி என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் விட ரொம்ப தூரம், என்னுடைய நினைவுகள் ரொம்ப தூரம், உங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிறது இல்ல அப்படின்னு அதை சொல்லும் போது, நம்ம இந்த பகுதியை நம்ம பார்க்கும் போது ஆண்டவரை திட்டுகிற ஆண்டவரை குற்றப்படுத்துகிற ஆவியெல்லாம் ஓரத்துல வைத்து விட்டு தாழ்மையோடு படித்துக்கிற ஆவியோடு இந்த பகுதியை நாம் படிக்க வரணும். இதை 2:1-9 வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். 2 தலைப்புல இதை பார்த்து படிச்சுக்கலாம். பஞ்சமும் பாவமும் 1:1-2 வரைக்கும் பார்க்கிறோம். 2வது மரண பரிகாரம் 3:9 வரைக்கும் மரண பரிகாரத்தை பார்க்கிறோம். பஞ்சமும் பாவமும் இந்த வசனத்துல நமக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, தாவீதுடைய நாட்களில் இது வந்து அப்படித்தான் ஆரம்பிக்கிறேன். இது ஒரு பொதுவான டைம், நம்ம நினைக்க கூடாது 20வது அதிகாரம் முடிஞ்ச பிறகு இது நடந்திருக்கிறதுன்ற அர்த்தம் கிடையாது. இப்ப நம்ம 2 சாமுவேல் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். 21:24 வரைக்கும் இந்த சாமுவேல் புத்தகத்துக்கு சேர்க்கப்பட்ட ஒரு அடாண்டம் வாங்க, ஒரு சேர்க்கப்பட்ட ஒரு காரியம். தாவீதுடைய காலத்துல வரலாறு சொல்லிட்டு வரும்போது ஒரு சில முக்கியமான காரியங்களை அது விட்டுட்ட போது அதை எழுதி சேர்க்கப்பட்ட ஒரு காரியம், ஒரு அடாண்டம் இல்லைங்களா, அதை ஒரு ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு கன்க்ளூஷன். இப்போ 1 சாமுவேல் முடிஞ்சிச்சு, 2 சாமுவேல் முடிஞ்சிச்சு, அப்போ அது ஒரு முடிவுக்கு கொண்டு வர மாதிரி தாவீதுடைய ஆட்சி ஆண்டவர்களால் ஸ்தாபிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அவருடைய ஆட்சி தான் தொடரப்போகுதுன்றத உறுதிப்படுத்தும்படிக்கு இந்த கடைசி நாலு அதிகாரங்கள் சில நிகழ்ச்சிகளை நமக்கு சொல்லுகிறது. முறையா வர்றதில்லை. இதை நம்ம பார்த்து தாவீதுடைய காலத்துல ஆட்சியின் காலத்துல இது இந்த பஞ்சம் வந்திருக்கிறது. அந்த காலத்துல பஞ்சங்கள் பொதுவா இருந்தாலும் ஒரு வருஷம் பஞ்சம் ஓகே தாங்கிக்கலாம் இல்லைங்களா, இருக்கிற அரிசி எல்லாத்தையும் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த காலத்துல கிராம விவசாயத்தை நம்பிக்கிட்டு இருந்த பொருளாதார நிலைமை. இது எத்தனை வருஷம் பஞ்சம்னு போட்டிருக்கு, ஓயாமல் அப்படின்னா தொடர்ச்சியாக மழையே இல்லாம என்ன ஆகும், மூணு வருஷம் மழை வரலன்னா உங்க சம்பெல்லாம் காஞ்சி தண்ணியில சாமான் கழுவுறதுக்கும் தண்ணி இல்லாம நமக்கு அது மட்டும்தான் தெரியும். ஆனா எப்படி விலைவாசி எல்லாம் பெருசா ஆயிரம் தெரியுமோ, அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க, ஆடு மாடுகள்லாம் இறந்து போயிடும், தண்ணியே இல்ல, தேசமே அந்த பூமி எல்லாம் காஞ்சி கிராக் ஆகி சில இடங்கள்ல பாத்துருக்கோம், பெரிய பெரிய ஓட்டைகளா இருக்கும், விவசாயம் இல்ல, மரம் செடி கொடி எல்லாமே இதாகி பயங்கர அனலோடு பயங்கரமா இருக்கும். சம்மர் வரும்போது தான் நமக்கு தெரியுது. ஒரு வருஷம் தாவீதையும் இஸ்ரவேலும் அதை மேனேஜ் பண்ணாங்க, ரெண்டு வருஷம் மேனேஜ் பண்ணாங்க, மூணாவது வருஷம் தாங்க முடியல, இது இனிமே சமாளிக்க முடியாது என்பதை அறிந்து இது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு சிக்கை மூணு வருஷம் அறிந்து. ஏன்னா தாவீதுக்கு தெரியும், உபாகம 28 ஆண்டவர் ஒரு வார்னிங் கொடுத்திருந்தாரு, நீங்க என்னுடைய கற்பனைக்கு கீழ்படியலன்னா உங்களுக்கு வானங்களை வெண்கலம் போல ஆக்கி பூமியை இரும்பு போல நான் ஆக்கிடுவேன் அப்படின்னு. மழையெல்லாம் வராது, செழிப்பெல்லாம் இருக்காது, எனக்கு விரோதமா பாவம் செஞ்சீங்கன்னா நான் அதை செய்வேன்ற ஒரு வார்னிங் ஆண்டவர் கொடுத்திருந்தார். தாவீது அதை பார்க்கிறார், ஆண்டவருடைய சிச்சையாக நமக்கு வந்திருக்கிறது இந்த பஞ்சம் அப்படின்னு அறிந்து அந்த பகுதியில அந்த தாவீது வந்து கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நாங்க என்ன தப்பு செஞ்சோம், ஏன் இந்த மூணு வருஷம் பஞ்சம், என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்னு தாவீது கேட்கிறார். முதலாவது வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் அதுக்கு என்ன சொல்றாரு, கிபியோனரை கொன்று போட்ட சவுலும் இரத்த பிரியனாகிய அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். தாவீது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கடந்து மூணு வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஆண்டவர் கிட்ட கேட்டா, உண்மையோடு வாடும் போது கேட்டா ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். காட்டுறாரு நம்ம என்ன தப்பு செஞ்சோம், இங்க காட்டுறாரு என்ன தப்பு நடந்து போச்சு, ஏன் இந்த பஞ்சம் வந்திருக்கிறது. ஏன் பல வருஷங்களுக்கு முன்பதாக சவுல் கிபியோனர்களுக்கு செய்த கிபியோனரைக்கு செய்த கொடுமை. யார் இந்த கிபியோனைட், இந்த கிபியோனர் யாரு யோசிச்சு பாருங்க, யார் இவங்கன்னா கொஞ்சம் வருஷங்களுக்கு பின்னாடி நம்ம பார்த்தோம்னா யோசுவா காலத்துல யோசுவா இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசம் நுழைஞ்சி வரும்போது அவங்க எரிகோவை தகர்த்தாங்க. தகர்த்தின ஒண்ணு அங்க இருந்த கானானுடைய மக்கள் எல்லாம் ரொம்ப பயந்து போய், ஐயையோ நம்ம அதமானுமே இந்த இஸ்ரவேல் ஜனங்க நம்ம எல்லாரையும் வந்து அழிக்க போறாங்களேன்னு சொல்லி பயந்துகிட்டு இருந்த காலத்துல கிபியோனியர் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு, ஒரு ஊர் அவங்க கானானியர். அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம அழிஞ்சிட கூடாதுன்னு தந்திரமாக ஒரு திட்டத்தை பண்ணி எங்கேயோ தூரத்துல இருந்து வர மாதிரி பழைய டிரெஸ் போட்டுக்கிட்டு காஞ்சி போன பிரெட் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் பிரயாணம் வர மாதிரி ஒரு நாடகம் பண்ணி வந்து, நாங்கள் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து கர்த்தரை பத்தி கேட்டு வந்திருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம்னு சொன்னாங்க. இத பார்த்த யோசுவாவும் தலைவர்களும் அதை நம்பி இவங்க கானானியர் இல்லன்னு நம்பிட்டு அவங்களோடு கர்த்தரின் நாமத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. அவங்களோட ஒரு உடன்படிக்கை, யாருடைய நாமத்துல, கர்த்தருடைய நாமத்துல ஒரு உடன்படிக்கை பண்றோம், நம்மள எப்ப பாரு சமாதானமா இருப்போம் அப்படின்னு அதை செஞ்சுட்டாங்க. அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை இவங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு இது நம்மள ஏமாத்திட்டாங்க, இவங்க கானானியர்கள் நம்மள ஏமாத்திட்டாங்கன்னு தெரிய வந்த பிறகு கிபியோனையே ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய நாமத்துல பண்ணிட்டாங்க, அந்த மக்கள் எல்லாம் புலம்புனாங்க, இந்த தலைவர்களுக்கு அவ்வளவு யோசிக்க முடியலையா, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு. ஆனா கர்த்தருடைய நாமத்துல உடன்படிக்கை நம்ம பண்ணியாச்சு, ப்ராமிஸ் பண்ணியாச்சு. அதை பண்ணிட்டா தலையே போனாலும் சரி, அதை நம்ம மீற முடியாது. என்னதான் வருதோ பார்த்துக்குவோம் சொல்லி அவங்கள என்ன பண்ணாங்க, அந்த கிபியோனர்களை அடிமைகளாக, தண்ணி எடுத்துட்டு வர்றவங்களா, வாட்டர் கேரியர்ஸ், மரம் வெட்டுற அடிமைகளாக, வேலைக்காரர்களாக பயன்படுத்திக்கிட்டாங்க. இவங்கதான் இந்த கிபியோனியர் இஸ்ரேல் மக்களோடு இருந்தாங்க, ஆனா அவங்களுக்கு வேலைக்காரர்களாக இருந்தாங்க. கானானியர் அழிக்க படிக்க தப்பிச்சாங்க, பாதுகாப்பா இருந்தாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு, இரண்டாவது வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, சவுல் அவரை கொல்ல பார்த்தான். சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் யூதாவுக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினாலே அவங்களை கொல்ல பார்த்தான். பாருங்களேன், அஞ்சாவது வசனத்துல பாத்தீங்கன்னா அவங்களை அழித்து போட நிர்மூலமாக்க பார்த்தான். எக்கச்சக்கமா தலைகளை வெட்டிட்டான், கிபியோனர்களை அவர் வெட்டிட்டான். இது சவுல் எப்ப செய்தாரு அப்படின்னா, நீங்க ஆராய்ந்து ஒன்னு சாமியலோ ரெண்டு சாமியலோ பாத்தீங்கன்னா எங்கேயுமே இந்த ரெக்கார்டு கிடையாது. இது போடல. ஆனா நமக்கு ஒன்னு சாமியல் 22:7 ஒரு இடத்துல என்ன சொல்லுதுன்னா, சவுல் வந்து தாவீதை விரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் ஈட்டியை வச்சுக்கிட்டு பெஞ்சமின் மக்களை பார்த்து சொல்றாரு, அந்த ஜெஸ்ஸியுடைய மகன் தாவீது, தாவீதுன்னு அழியிறீங்களே, நான் உங்களுக்கு கொடுத்த தேசங்களை, லேண்டு, திராட்சை தோட்டம் மாதிரி அவன் கொடுக்க முடியுமா அப்படின்னு அவன் சொல்றாரு. எங்க இருந்து கிடைச்சிச்சு சவுலுக்கு? யோசுவா தானே எல்லாம் பங்கிட்டு கொடுத்துட்டார் லேண்டுனா. அது என்ன சொல்லப்படுதுன்னா, இவர் சவுல் வந்து அவன் இந்த கிபியோனியரை அவன் அழித்து நிறைய பேரை கொன்று போட்டு அவங்க லேண்டை எடுத்து பெஞ்சமின் மக்களுக்கு கொடுத்தான், கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தாவீதை விரட்டி அழிப்பதற்குன்னு அவங்கள ஒரு அரசியல் விதமாக அவங்கள அழித்து அந்த லேண்ட உபகரித்து பெஞ்சமின் மக்களுக்கு கொடுத்தான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஓகே, இந்த லேண்ட் எல்லாம் கொடுத்து இப்ப தாவீதை விரட்டிக்கிட்டு இருந்த அந்த காலத்துல, ஆனா அந்த சவுல் செய்த தப்பு, கிபியோனர்ல எத்தனையோ பேர் வெட்டிட்டான் பல வருஷங்களுக்கு முன்பதாக. சவுலம் இறந்து போயிட்டான், ஆனா ஆண்டவர் எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் இத ஒரு தேச குற்றமாக, ஒரு தேச மரண குற்றமாக, ஒரு தேசமே செய்த ஒரு குற்றமாக அவர்களை தண்டித்து, ஒரு வருஷம் இல்ல, ரெண்டு வருஷம் இல்ல, 3 வருஷம் மழை வராம தண்டிச்சிருக்கிறார். பாருங்களேன், மழை வராம தண்டிச்சிருக்கிறார். தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, முன்னேற்றம் இல்ல, 3 வருஷம் பஞ்சம். ஏன் சவுல் செய்ததுல என்ன அவ்வளவு பெரிய தப்பு? மனுஷனே செத்துட்டான், எத்தனையோ வருஷம் ஆயிருச்சு, அதுக்கு ஏன் இப்ப தண்டனை வருது? உங்களால யோசிக்க முடியுதா ஏன் இப்ப போய் தண்டனை வருது? மனுஷன் கூட இல்லையே. இந்த பாவத்தை யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் செய்த பாவம், அந்த மனுஷன் செத்து கூட போனான், எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் அந்த மனுஷன் செய்த பாவத்தினால இந்த தேசம் இவ்வளவு தீவிரமா பாதிக்கப்படுகிறது. ஏன் அந்த மனுஷன் செஞ்ச பாவம் வேதத்துல ரெக்கார்டு கூட பண்ணல, எங்கேயா பண்ணானா அது கூட ரெக்கார்டு கூட இல்ல. ஆனா கிதியோனுக்கு, கிதியோனைட்ஸ்க்கு விரோதமா, யார் இவங்க பெரிய ஆளுங்களா இவங்க, இவங்க இஸ்ரேல் மக்கள் கூட இல்லையே, இஸ்ரேல் மக்களை ஏமாத்தி உடன்படிக்கை செய்து கொண்ட மக்கள் ஆச்சு, இவங்க என்ன பெரிய ஆளுங்க, அடிமைகள் ஆச்சு, ஒரு கொத்து அடிமைகள் மாதிரி வாய்ஸெல்லாம் பிள்ளைகள் பிள்ளைகள் அடிமையா தான் இருக்கணும். அவங்கள போய் கொண்டு போட்டதுல என்ன பெரிய பாவம்? ஏன் ஆண்டவர் இதை இவ்வளவு பெருசு பண்றாரு? ஏன்னா கடவுளுடைய நாமத்துல உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையை நம்ம உடைச்சோம்னா அது மாபெரும் பாவமாக கடவுளுடைய பார்வையில பார்க்கப்படுகிறது. இது ஒரு நமக்கு உதாரணமாக பாடமாக எழுதப்பட்டிருக்கு. நம்ம இதுல என்ன படிச்சுக்கணும், கடவுளுடைய நாமத்துல ஒரு உடன்படிக்கை செய்து அதை உடைத்தோமானால் கடவுளுடைய நாமத்தை நாம் வீணிலே வழங்குகிறோம். 3வது கற்பனை என்ன? கர்த்தருடைய நாமத்தை வீணிலே, do not take the Lord's name in vain, வீணிலே வழங்க கூடாது. ஏன் இந்த இந்த கிபியோனர்களுக்கு நீங்க இஸ்ரவேல் மக்களாக கர்த்தருடைய நாமத்துல நீங்க உடன்படிக்கை பண்ணி, அந்த அந்த உடன்படிக்கை ஒன்னும் இல்ல அவர் நாமத்துல பண்ணதுனால பரவாயில்லன்னு சொல்லி அதை நீங்க உடைச்சதுனால கடவுளுடைய நாமத்தை வீண்ல நீங்க எடுத்து கடவுளுடைய நாமம் மண்ணுக்கு அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லைன்னு சொல்லி என் நாமத்தை அவமானப்படுத்திட்டீங்க. அந்த கற்பனை கர்த்தருடைய நாமத்துல வீண்ல எடுக்கிறத அது ரொம்ப பயங்கரமா ஆண்டவர் பாக்குறார். அந்த கற்பனையில யாத்ராமத்துல என்ன போட்டிருக்குன்னா, அந்த நாமத்தை வீண்ல எடுக்கிறவன ஆண்டவர் தண்டிக்காம குற்றம் இல்லாம விடமாட்டார். அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அவனை தண்டிக்காம விடமாட்டாருன்னு அது லாலிய போட்டிருக்கு. You takes the name of the Lord in vain will never go unpunished. அவன் தண்டிக்காம ஆண்டவர் விட மாட்டார். யோசிச்சு பாருங்க. அந்த அதுக்கப்புறம் தான் அந்த வசனத்திலேயே அதுக்கு முன்பதாக யாத்ராமத்துல சொல்லப்படுது, அவங்களை மூன்றாம் நாலரா தலைமுறை வடிக்கும் என் உடன்படிக்கையை உடைக்கிறவர்களை நான் தண்டிப்பேன்னு போட்டிருக்க. உங்களால பார்க்க முடியுதா, சவுலுடைய சாபம் அவன் ஆண்ட தேசத்துக்கு அவனுடைய பிள்ளைகள் மேல தண்டனையாக இன்னைக்கு வருகிற இந்த பகுதி நமக்கு கர்த்தருடைய நாமத்தை வீண்ல வணங்குறதுனுடைய உடன்படிக்கை உடைக்கிறது ஆபத்தை நமக்கு வலியுறுத்தி காட்டு. இதை நம்ம நின்று ஒரு சில பாடங்களை நம்ம படிச்சுக்குவோம். இந்த இந்த வசனங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுத்த, பஞ்சமும் பாவம். மனசுல நீங்க வச்சுக்கோங்க, ரைண்டிங்கா இல்ல, பஞ்சம் பாவம், பஞ்ச பாவம், பஞ்சமும் பாவமும். இஸ்ரவேல் வரலாறுல நம்ம வாழ்க்கையிலயும் பார்க்கலாம், வரலாற்றுலயும் பார்க்கலாம், நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியமும் ஏனோ தானோ நடக்குதுன்னு நம்ம பார்க்க கூடாதுங்க. அத ஒண்ணு நம்ம பார்த்து படிக்கணும். எது நடந்தாலும் ஏனோ தானோன்னு ஒரு காரணம், ஒரு இயற்கை நேச்சுரலிஸ்டிக் வியூ, இதெல்லாம் அப்படிதாங்க நடக்கும், இதெல்லாம் அப்படிதாங்க நடக்கும்னு நம்ம பாக்குற பழகிட்டோம். ஒரு பூகம்பம் வந்தா அதுக்கு சயின்டிஸ்ட் வந்து அங்கெல்லாம் ராக் அந்த இதெல்லாம் பூமி பிளேட்ஸ் எல்லாம் ஆடுறதுனால பூகம்பம் வருது. ஒரு சுனாமி வந்துச்சுன்னா கடல்ல பூகம்பம், ஒரு இது வந்துச்சுன்னா, ஒரு பஞ்சம் வந்துச்சுன்னா, ஒரு புயல் வந்துச்சுன்னா பில்டிங் எல்லாம் உடைச்சிட்டோம், அதுக்கு தான் வருதுன்னு. எல்லாம் இயற்கையின் காரணங்களே கொடுத்துக்கிட்டு இருக்கிற பார்வை நம்ம பார்க்க கூடாது. பாருங்க, உலக மனிதர்கள் வேண்டா அவங்க அப்படி பேசலாம். நம்ம வாழ்க்கையிலும் வருகிற கஷ்டங்களுக்கு நம்ம இயற்கையாவே தான் காரணம் சொல்ல பழகிட்டு, என்ன என்ன பண்றதுங்க, தலையெழுத்து நேரம் சரியில்லைங்க, என் தலையெழுத்து துரதிருஷ்டம், அந்த மாதிரி வார்த்தைகள். விசுவாசிகளா இருக்கிற நாம் நம்ம வாழ்க்கையில வருகிற எல்லாத்தையும், உலக பிரகாரமான பஞ்சம் இருக்கலாம், பொருளாதார பஞ்சம் இருக்கலாம், நீண்ட கால தொடர்ந்து ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல மூணு வருஷம் தொடர்ந்து வருகிற ஒரு சில உபத்திரவங்களா இருக்கலாம், அது கடவுள் கிட்ட இருந்து வருகிறதாக பார்க்க நம்ம படிச்சுக்கணும், படிச்சுக்கணும் பாருங்களேன். அதை பார்க்கறதுக்கு நம்ம இருதயம் இயற்கையான பெருமை பிடிச்ச இருதயம் வெறுக்கும். ஏன், இயற்கையின் காரணங்களை கொடுத்தா நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்ல. ஆனா கடவுள் கிட்ட இருந்து வருதுன்னு பார்க்க ஆரம்பிச்சோம்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் நம்மள ஏதாவது தப்பு காமிச்சார்னா நம்மள மாத்திக்கணும் இல்லைங்களா, நம்மளை தாழ்மைப்படுத்தி நம்மளை திருத்திக்கணும். அது நம்மளுக்கு பிடிக்காது, அது நம்மளுக்கு சதாவீடு மாதிரி ஆண்டவரே எங்களை மன்னியோன்னு அது நம்மளுக்கு பிடிக்காது. அதனால நம்ம இயற்கை காரணங்கள் இதெல்லாம் சகஜங்களை நடக்குங்கன்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே போறது. எவ்வளவு சீக்கிரம் நமக்கு வருகிற கஷ்டங்கள் கடவுள்கிட்ட இருந்து வருதுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் விடுதலை. ஏன் தாவீது யோசிச்சு பாருங்க, மனுஷன் ஏன் மூணாவது வருஷத்துல தான் போய் கடவுள்கிட்ட கேட்கணும், ஒரு வருஷம் சும்மா இருந்தாரு, ஏன் சமாளிக்கலாம் இல்லைங்களா, ரெண்டு வருஷம் சும்மா இருந்தாரு, மூணாவது வருஷம் சமாளிக்கவே முடியல, ராஜாவனாலேயே முடியல, சத்தாடி நம்மளும் அப்படித்தான் சமாளிக்க முடியாத நேரத்துல தான் ஆண்டவர் கிட்ட ஓடுறது. அதுக்கு முன்னாடியே ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்னு ஆண்டவர் ஏன் இதை அனுமதிச்சிருக்கிறீங்க, இதன் மூலமா என் வாழ்க்கையில என்ன சொல்றீங்க ஆண்டவரே, நீங்க கேக்குறீங்களா. சில நேரங்கள்ல ஆண்டவர் சிக்ஷையை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து செய்யறதுக்கு என்ன, நம்ம குருட்டாட்டத்தை விட்டுட்டு அது அவர் கரத்துல இருந்து வருதுன்னு சீக்கிரம் பார்க்க நம்ம கத்துக்கணும், கத்துக்கணும். எத்தனை பேர் நம்ம வந்து ஆண்டவருடைய சிச்சையில பல நாட்கள் தொடர்ந்து இருக்க முடியும், ஏன் ஆண்டவர்கிட்டேந்து வருதுன்றத பார்த்து அதுக்கு ஒரு பரிகாரம் தேடுறது இல்ல, பரிகாரம் தேடுறது இல்ல. அதனாலதான் ஒருத்தர் அருமையா ஒரு பாட்டு எழுதினார், ஓ வாட் பீஸ் வி ஃபார்ஃபிட், வாட் நீட்லெஸ் பெயின் வி கேரி, ஆல் பிகாஸ் வி டு நாட் கேரி எவ்ரி திங் டு காட் இன் பிரேயர். எவ்வளவு அனாவசியமான கஷ்டங்கள்ல வாழ்றோம், எவ்வளவு அனாவசியமான வழிகளை நாம் சுமக்கிறோம். ஏன் ஏன்னா எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜபத்துல கொண்டு போய் கேட்காததுனால. இது ஏன் ஆண்டவரே நடக்குது, ஏன் இதை அனுமதிச்சிருக்கிறீங்க, எனக்கு இது கேட்டு அதை சரி செய்து கொள்ளாதனாலதான் வாழ்க்கையில நமக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வருது. எல்லாமே நம் வாழ்க்கையில இறையாண்மை தேவன் ஒரு நோக்கங்களோடு அனுப்புறார், அவர் கரத்துல இருந்து தான் வருகிறது. ஏன்னா இந்த உலகத்துல வேலை செய்கிற தேவன், தாவீது வாழ்க்கையில பஞ்சம் இருந்துச்சு, தாவீது பார்த்துட்டு ஆண்டவரே இதன் மூலமா என்ன சொல்லுகிறீர்கள். மேத்யூ ஹென்றி என்றவரு, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஏதாவது சிச்ச ஏதாவது அனுப்புறாருன்னா நாம் ஆண்டவரே ஏன் என்கிட்ட இந்த மாதிரி என்ன சொல்ல நினைக்கிறீர், ஏன் எனக்கு விரோதமாக இதை செய்கிறீர், எனக்கு என்ன பாடத்தை கற்பிக்கிறீர்னு கேட்கிற பழக்கம் நமக்கு இருக்கணும். எத்தனை பஞ்சங்கள் யோசிச்சு பாருங்க, பஞ்சம் பாவம் பாடத்தை நம்ம படிக்கணுங்க. இது சும்மா ஒரு ஹிஸ்டரிக்கு போட்டிருந்த, தனிப்பட்ட விதத்துல, குடும்ப விதத்துல, சப விதத்துல, தேசிய விதத்திலயும் நமக்கு ஒரு பாடமாக இது அமையணும். பஞ்சம் வாழ்க்கையில இருந்துச்சுன்னா என்ன பாவம் செய்யறோன்றத நம்ம ஆராயத்துக்கு அது வருகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சத்தமாக இந்த பாடம் நமக்கு என்ன சொல்லுது. அடுத்த வாரம் நம்ம கம்யூனியனுக்கு வரப்போறோம். கம்யூனியனுக்கு வரும்போது ஆண்டவர் வாரம் வாரம் எப்படி வாங்கினாரு, நல்லா ட்ரெஸ் ஆயிட்டு பவுடர் போட்டுக்கிட்டு சென்ட்ரலா அடிச்சுட்டு வந்துருங்க கம்யூனியனுக்குனாரா, எப்படி வரணும், உங்களை நீங்களே சச்சோதித்து வரணும் செய்யறமா நம்ம. அது செஞ்சா ஏன் ஆண்டவர் அந்த கம்யூனியன்ல திட்டா திட்டுறாரு, உங்கள அநேக பலவீனரும் வியாதி உள்ளரும் கஷ்டத்துல அதை செய்யாததுனால எத்தனை கஷ்டங்கள் நமக்கு தெரியுங்களா. எங்க பழைய பாஸ்டர் செல்ஃப் எக்ஸாமினேஷன் அடிக்கடி சொல்லுவார், அது ரொம்ப முக்கியமானது, அது செய்யணும், அதனால நம்ம எவ்வளவு பெரிய ஆபத்துக்குள்ள வாழ்க்கையில தப்பிச்சுக்கலாம். சச்சோதனை யோசிச்சு பாருங்க, பர்சனலா ஏன் ஆத்மால ஒரு பஞ்சம் இருக்குதா, ஏன் ஆத்மா பின்வாங்கி போய் எப்படிங்க இருக்குது உன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னா ஒன்னும் இல்லைங்க. பின்னாடி ஆண்டவர்கிட்ட பைபிள ரெகுலரா படிக்கிறியா, ஆண்டவருக்குள்ள வளர்றியா, ஒன்னும் இல்ல, வாழ்க்கையிலேயே பஞ்சம் மாதிரி தான் இருக்கு. ரட்சிப்பின் சந்தோஷம் இல்ல, மற்றவர்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லணும்ன்ற பாவிகளை ஆண்டவர் பக்கம் திருப்புற வாஞ்ச இல்ல, பாவிகள் ஆண்டவர் பக்கம் என் மூலமா யாரும் ஆண்டவரை தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ஒரு ஆவிக்குரிய பஞ்சம் தனிப்பட்ட விதத்துல இருக்கா, கடவுளுடைய பிள்ளையாக நம்ம ரொம்ப எப்படிங்க இருக்கு வாழ்க்கைன்னா, ரொம்ப ட்ரை பாஸ்டர், அதுக்குரிய வாழ்க்கையே ரொம்ப மோசமா இருக்கு. ஏன் அந்த மாதிரி நமக்கு இருந்துச்சுன்னா அந்த நேரம் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவரே என் பாவத்தை எனக்கு எடுத்துக்காமி, ஏன் இந்த பஞ்சம் வந்திருக்கு, ஏன் இந்த ஆத்மீக பஞ்சம் வந்திருக்கு, எங்க நான் தவறு செய்கிறேன், எங்க என்னை மறுத்து பாவத்தை என் வாழ்க்கையில கொல்லாமுடுறனா, மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறனா, எனக்கு காமிங்க ஆண்டவரே, மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுத்து ஆண்டவர் பஞ்சம் என் வாழ்க்கையில வந்திருக்கிறதே. ஏன் எரேமியா மாதிரி வசனம் 5:22 நான் எத்தனையோ நன்மைகள் உனக்கு கொடுக்கணும்னு இருக்கிறேன், ஆனா உன்னுடைய பாவங்கள் அதை தள்ளி தள்ளி விடுகிறது, உன்னுடைய பாவங்கள் எல்லா நன்மையும் உன்னிடத்தில் சேராதபடிக்கு தடையா நிற்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. நம்ம யோசிச்சு பாக்குறோமா, சில நேரங்கள்ல நம்ம ஆராதிக்கிற தேவன் பரிசுத்த தேவன், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அவர்கிட்ட நம்ம டிராமா போட்டுக்கிட்டு நாடகம் போட்டுக்கிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, நெருப்புகிட்ட விளையாடணும்னா கையத்தான் சுட்டறிஞ்சுக்கிட்டு பயங்கரமா தண்டனை வாங்கிக்குவோம், பயங்கரமா ஆண்டவர்கிட்ட தண்டனை வாங்கிக்குவோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால நாம் சச்சோதித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கடவுள் ஒரு தப்பு நமக்கு காமிச்சிட்டாருன்னா, தாவீது அறிக்கைக்கு கேட்ட மாதிரி அதை மூடக்கூடாது. தன் பாவங்களை மூடுகிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுகிறவர் இரக்கம் பெறுவார். அதனால நம்ம ஒன்னும் தப்பே செய்யாம பரிபூர்ணமா இருக்க போறோம்னு இல்ல, நம்மளும் மாம்சத்தோடு உலகத்தோடு போராடுறோம், ஆனா தொடர்ந்து ஒரு பாவத்தை செஞ்சுகிட்டு இருக்கிறோம், எஞ்சி இருக்கிற பாவத்தை இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னா ஆண்டவருடைய அடி பஞ்சம் வருது. அதை நம்ம பார்த்து நம்ம படிக்கணும். ஓகே, தனிப்பட்ட ஆத்மீக பஞ்சம் மாத்திரம் இல்ல, குடும்ப வேலையில, குடும்பத்துல, பொருளாதாரத்துல நீண்ட கால பஞ்சம் நமக்கு இருக்கிறதா, நீண்ட கால அடிப்படை காரியங்களுக்கும் திண்டாடுறோமா, அது ஒரு நேரம் நம்மளை சோதிச்சு பார்க்கறதுக்கு, சோதிச்சு பார்க்கறது. ஏன் ஆண்டவருடைய புன்னக நம்ம வாழ்க்கையில இல்ல, ஏன் நம்முடைய கையின் வேலைகளுடைய கனியை நம்ம புசிக்க முடியாது இருக்கிறோம், என்ன காரணம், என்ன காரணம். அதனால நான் சொல்லல ஆண்டவர் எப்ப பாரு பொருளாதார விதமா நம்மள ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பாரு. நம்ம எதை செய்யலன்னா நம்ம பாவம் தான் காரணம் நான் சொல்லல. சில நேரங்களில் நமக்கு கஷ்டத்தை ஆண்டவர் நம்ம விசுவாச சோதனைக்கு கொடுக்கலாம் இல்லைங்களா, நம்முடைய கஷ்டங்களை கொடுக்கலாம், நம்ம பொறுமையை சோதிக்கிறதுக்கு, நம்ம விசுவாசத்துல வளர்றதுக்கு. நீ காலையில் நம்ம பார்த்தோம் பவுல் ஜெயில இருக்கிற எதுக்கு இருக்கிறார், அவர் எந்த தப்பு பண்ணதுனால இல்ல, ஆண்டவர் அவரை விசுவாசத்துல வளர்த்து சுவிசேஷத்துக்காக அவர் பயன். அந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம ஒரு தப்பு செய்யாம இருக்க சில கஷ்டங்கள் நமக்கு வரலாம். ஆனா ஞானமானது என்ன தெரியுமா, ஒரு கஷ்டம்னு வந்துச்சுன்னா நம்மளை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு சோதிச்சு பாக்குறது நல்லது தானே, அதுல என்ன குறைஞ்சு போயிட போறோம் யோசிச்சு பாருங்களேன். ஏன் யோபு அவருக்கு வந்த கஷ்டம் அவர் ஏதாவது தப்பு செஞ்சதுனால வந்துச்சா, இல்ல அவர் நீதிமானா இருந்தார், கடவுளுக்கு பயந்து எந்த தீமைக்கும் இடம் கொடுக்காத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தார். ஆனா அவரே அவருக்கு கஷ்டம் மேல கஷ்டம் வந்தவன் அவர் என்ன பண்ணாரு, 10:2 என்ன பண்ணாரு, ஆண்டவரே ஏன் என்னோடு சண்டை போடுறீங்க, நான் ஏதாவது தப்பு செஞ்சேன்னா எனக்கு காண்பீங்க ஆண்டவரே காண்பீங்க, நீங்க இதன் மூலமா எனக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னு அவரு தச்சோதனை பண்ணார். அது நம்ம செய்ய வேண்டியது அவசியம் வாழ்க்கையில. தனிப்பட்ட ஆத்மீக வாழ்க்கையில பஞ்சம் இருக்கா, வளர்ச்சி இல்ல, ஆண்டவர் வசனத்துல ஆர்வம் இல்ல, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வளர்ச்சி இல்ல, அதான கம்யூனியன் நம்ம செஞ்சுட்டு வரணும். ஏன் பஞ்சம், பஞ்சம் இருந்தா எங்கேயோ பாவம் இருக்குதுன்னு அர்த்தம். எங்க வாழ்க்கையில எங்க இருக்குது பாவம், அதை நாடி நம்ம பார்க்கணும். குடும்ப விஷயங்கள்ல, பொருளாதார விஷயங்கள்ல நமக்கு இருக்கா, ஏன் ஆண்டவர் எபிரேயர் 12 போட்டிருக்கிற மாதிரி நம்ம தப்பு செய்யும் போது ஆண்டவர் நம்மளை சிக்ஷிக்கத்தான் செய்யறார், ஏன் வார்ல அடிக்கிற மாதிரி கூட செய்யறார். இங்க தாவீது கேட்ட மாதிரி நம்ம செய்யணுங்க. ஏன் யோனா கதையில நம்ம படிச்சோம் எத்தனை உதாரணங்கள், யோனாக்கு ஏன் புயலுக்கு மேல புயல் இல்லைங்களா, அந்த மனுஷனுக்கு ஏன் புயலுக்கு எங்க போனாலும் புயலுக்கு மேல புயல், ஏன் அந்த மனுஷனுடைய பெருமையும் கீழ்ப்படியாமையும் ஆண்டவர் அதுக்கு அனுப்புனார், ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்படியாம போனதுனால. அந்த மீன்ல வாயில போட்டு உயிரே போற புயல் வர அளவுக்கு அப்பதான் சிறந்தனர். அந்த நிலைமைக்கு நம்ம போகணுமா, அந்த ஆண்டவருக்கு திரும்பி இது போயிட்டே இருப்போம், தச்சோதித்தே பார்க்க மாட்டோம், ஆண்டவரே எங்க தப்பு நான் செய்யறேன் எனக்கு காமிங்க நான் திருத்திக்கிறேன்னு சொல்ல மாட்டோம். ஆண்டவர் நம்ம போட்டு உலுக்கி புயல்ல போட்டு அப்படி எப்படி எல்லாம் இது பண்ணி எடுத்தாதான் புத்தி வரும், அப்படியே நம்ம இருக்கணும். ஞானமானது என்ன தெரியுமா, தாழ்மையோடு பஞ்சத்தை வாழ்க்கையில பாக்குறோம்னா நம்மள சோதிச்சு பார்க்க வேண்டிய நேரம் இல்லைங்களா. தாவீது பஞ்சத்தை பார்த்தாரு, ஆண்டவரே என்ன சொல்றீங்க, நாங்க என்ன தப்பு பண்ண கேக்குறாரு பாருங்க. ஒரு எப்ப பாரு, அது ஒரு ரெண்டாவது செயற்கை காரணங்களாக சொல்லிட்டே இருக்க கூட, ஒரு டேப்ல தண்ணி வரலன்னா அந்த டேப்ப போட்டு திருப்பி 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 போட்டு உடச்சி அதை பண்ணிட்டு இருப்போம். டேப்ல தண்ணி வரலன்னா நம்ம அப்படிதான் பண்றது. ஆனா அந்த டேப்ல தண்ணி வரலன்னா என்ன, அந்த டேப் அந்த எங்க இருந்து அந்த தண்ணி வருதுன்னு அந்த ஊற்ற போய் பார்க்க மாட்டோம் இல்லைங்களா. டேங்க்ல தண்ணி இருக்குதா, இதுல தண்ணி இருக்கா, இல்ல எங்கன்னா பைப்ல பிளாக் ஆயிருக்குதா, அதை பார்த்து கிளியர் பண்ணதானே பார்ப்போம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா அந்த கஷ்டம் ஆசீர்வாதம் எங்க இருந்து வருது, நம்ம ஆண்டவருக்கு சேர்ந்து வருது. அந்த ஆசீர்வாதம் வருகிறதுக்கு அந்த பைப்ல எங்கன்னா பிளாக் பண்ணிருக்கா என் பாவம், அந்த ஊற்றுல ஊற்றுக்கிட்ட தான் போனோம். ஆண்டவரே ஏன் இந்த கஷ்டம் எனக்கு, ஏன் இந்த பஞ்சம் எனக்கு, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு சர்ச்சாக நம்மள சச்சோதித்து தனிப்பட்ட விதத்துல, சர்ச்சாக குடும்பமாக நம்ம சச்சோதித்து பார்க்கணுங்க. சர்ச்சாக பாருங்க, சர்ச்சாக நம்ம சச்சோதித்து பார்க்கணும். சர்ச்சாக நம்ம கூடுறோம், பிரசங்கம் பண்றோம், ஆனா அந்த பிரசங்கத்துல ஒரு கனியும் இல்லை, ஒரு புது ஆத்மாக்களும் ஆண்டவர் கொண்டு வரல, கேட்கிற மக்களும் அவிக்குரிய ஜீவியத்துல வளரல. என்ன பண்ணணும், இன்னும் மீட்டிங்ஸ் வைப்போமா, இன்னும் ப்ரோக்ராம்ஸ் வைக்குவோமா, இல்ல ஆக்சுவலா எல்லா ப்ரோக்ராம் நிறுத்திட்டு நம்ம என்ன பண்ணோம், சொல்ல போனா ஒரு ஃபாஸ்டிங் ஜெபம் வைக்கணும், வச்சு ஆண்டவரே நம்ம தச்சோதித்து பார்க்கணும், நம்ம ஏதாவது பாவம் செய்யறோமா, நம்மள யாராவது பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா, ஏன் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்ல, ஏன் சபையில பஞ்சம், ஏன் ஆத்மா பஞ்சம் இருக்கிறது அப்படின்னு ஆண்டவரே எங்களை சோதித்து அறிந்து எங்களுக்கு அறிவு கொடுக்கும். எங்களை சோதித்து அறிந்து நாங்க என்ன தப்பு செய்யறோம்னு ஒருவேளை எங்களுக்கு தெரியாம இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, சவுல் வந்து அந்த வசனம் என்ன சொல்லுது, ரெண்டாவது வசனம், இஸ்ரவேல் மேலும் யூதா மேல் இருந்த வைராக்கியத்தினால கிபியோன்களை கொன்னான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்க வேண்டிய பூமியை யார் இந்த கிபியோன் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி வைராக்கியத்துல கொண்டா அவன் பார்வையில செய்யும் போது அவனுக்கு நியாயமா தோணுச்சு. இஸ்ரவேல் தானே கொடுத்தார் ஆண்டவர் இந்த தேசம், இவங்க யாருன்னு சொல்லி வைராக்கியமா கொண்டானா. அவனுடைய சுய அன்பு சுய லட்சியம் காலில் பார்த்த மாதிரி அவனுக்கு அது தப்புன்னு தெரியல. அவன் கொன்னது எதுக்கு? இதெல்லாம் வாங்கி இவங்களெல்லாம் விரட்டி இந்த லேண்ட வச்சு இந்த மக்களை கவர்ந்து அரசியல் விதமாக தாவீத கொள்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். தான் பேர புகழை மக்கள் மத்தியில அரசியல் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அவனுக்கு அது தப்பா தெரியல. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம சுய அன்பு நம்மளால நம்ம நம்முடைய குருட்டுத்தனம் சுய லட்சியம் நம்ம செய்யற தப்புக்கு நம்மள குருடாக்கிடும். நம்ம தப்பு செஞ்சுக்கிட்டு இருப்போம், ஆனா அது தப்புன்னு நமக்கு தெரியாம இருக்கலாம். அது ஆண்டவர் நமக்கு தப்புன்னு எடுத்து காட்டும் போதுதான் ஐயோ இவ்வளவு பெரிய தப்பு செய்யறனேன்ற கண்ணை துறக்கணும். அது ஆண்டவர்கிட்ட கேட்டாதான் கண்ணை துறப்பாரு அவர். இப்ப தாவீது சவுல் அங்க செஞ்ச தப்புக்கு இவங்க தப்புன்னு இந்த அளவுக்கு உணர்றதுக்கு ஆண்டவர் காமிச்சதுனாலதான் தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா இவங்களுக்கு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? அவங்க செஞ்சது இப்ப என்னங்க தப்புன்னு போய்கிட்டே இருந்திருக்கலாம். பாருங்களேன், அந்த மனுஷன் சவுல் அமலேக்கு இதை கொல்லுன்னு ஆண்டவர் சொன்னாரு, அதை கொல்றத விட்டுட்டு கிதியோனிடத்துல போய் கொன்னு அவன் செஞ்ச தப்ப நம்ம பார்க்கிறோம். பாருங்க பாவத்தினுடைய அகோரம், கர்த்தருடைய நாமத்தை வீண்ல எடுத்து உடன்படிக்கை உடைச்சா எவ்வளவு பெரிய பாதிப்பு. ஆகவே நம்ம ஒவ்வொருத்தரும் சபையில நம்ம யோசிச்சு பார்க்கணும். நீங்க யோசிச்சு பாக்குறீங்களா? நம்ம எல்லாருமே சபையில எப்படி மெம்பர்ஸா சேர்றோம், எந்த மாதிரி சேர வைக்கிறோம்? உங்களுக்கு மெம்பர்ஷிப் கிளாஸ் எடுத்து உங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்லாம் சொல்லி கொடுத்து உங்களுக்கு முன்னாடி கூப்பிட்டு உங்களை ஒரு பேப்பர்ல படிக்க வச்ச ஞாபகம் மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். என்ன தெரியுமா அதெல்லாம் என்ன செய்யறோம்? அதனால கர்த்தருடைய நாமத்துல நீங்க உடன்படிக்கை சேரீங்க, இந்த சர்ச்சில் ஆண்டவருடைய நாமத்துல நீங்க ஒரு மெம்பரா சேர போறீங்க. அந்த மெம்பர்ஷிப்புக்கு பொறுப்புகளுக்கும் கடமைகளுக்கும் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையா இருக்க போறீங்கன்னு கர்த்தருடைய நாமத்துல செய்யற உடன்படிக்கை உங்களுக்கு தெரியுமா? அதை செஞ்சுபிட்டு அப்படி ஒரு உடன்படிக்கை சீரியஸா செஞ்சிருக்கிறோமேன்ற உணர்வு இல்லாம சபையனுடைய பொறுப்பு மெம்பர்ஷிப் உடன்படிக்கை கடமையில கொஞ்சம் கூட அக்கறையா இல்லாம இருந்தா ஆண்டவர் உங்களை சும்மா விட்டுருவாரா? யோசிச்சு பாருங்க. சும்மா விட்டுருவாரா? யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனுடைய பாவத்தினால அந்த தேசம் எவ்வளவு பாதிக்கப்பட்டுச்சு. ஒரு ஆக்கானால ஆண்டவருடைய தண்டனையே இஸ்ரவேலுக்கு வந்துச்சு. அந்த மாதிரி சர்ச் மெம்பர்ஸ் தான் நம்முடைய பொறுப்புகள் என்ன? உங்களை நம்பி உங்களுடைய கமிட்மெண்ட் நம்பி மெம்பர்ஷிப்பா எடுக்கிறோம். ஆனா அந்த மெம்பர்ஷிப் கடமைகளை நீங்க தவறும் போது சபைக்கே தண்டனை வர்றதுக்கு காரணமா நீங்க அயரும். யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய நாமத்துல செய்த உடன்படிக்கையை நம்ம வீண்ல வணங்கி ஆண்டவர் நாமத்தை தானே செஞ்சோம் அது பாத்துக்கலாம்னு கேர்லெஸ்ஸா எடுத்தா பெரிய விளைவுகள் உங்க வாழ்க்கையில வரும். நம்ம பார்த்து படிக்கணும் பாருங்க. மெம்பர்ஸா நீங்க கேர்லெஸ்ஸா அதை பத்தி இருந்தீங்கன்னா அது ஆண்டவரை கோபம் ஊட்டாம இருக்கிறீங்கன்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா? சவுல் அப்ப செய்யும் போது ஒரு தண்டனை வரல, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வருது பாருங்க தண்டனை. யோசிச்சு பாருங்க. கடவுளுடைய கோபத்தை கடவுளுடைய பொறுமையை நம்ம எப்படி சோதிப்போம்? கடவுள் தான் நமக்கு உதவி செய்யணும். கர்த்தருடைய நாமத்துல செய்த உடன்படிக்கை அது ரொம்ப சீரியஸ், ரொம்ப சீரியஸ். ஜப்தான்றவன் உங்களுக்கு தெரியுங்களா? அவன் பிள்ளையே என் வீட்டுக்கு முன்னாடி என்ன வருதோ அதை நான் பலி தகன பலியா கொடுப்பேன்ட்டான். மக வந்துச்சு எரிச்சு விட்டுட்டாங்க. அதை விட கேடு வரும். அவங்க எல்லா பிள்ளைகளும் செத்து போவோம். அவர் நாமத்துல செய்யற உடன்படிக்கையை நம்ம ஆனர் பண்ணலன்னா இஸ்ரவேல் ஜனங்க ஏங்க அவ்வளவு சீரியஸா இருந்தாங்க? இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவர் நாமத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு உடன்படிக்கைன்னு செஞ்சிட்டோம், அதுல ஒழுங்கு இல்லைன்னா நம்ம மாத்திரம் இல்ல நம்ம பிள்ளைகள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வரைக்கும் அடியும் உதையும் நமக்கு உடும் உதும். நீங்க பாருங்களேன், சர்ச் மெம்பர்ஸ் ஆண்டவரோடு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம், அதுக்கு உண்மை இல்லாம போகும்போது சர்ச் மெம்பர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டியை சாதாரணமா எடுத்துக்கும் போது நியாயப்பிரமாணம் சொல்லுது, மூணாவது கற்பனை சொல்லுது, கர்த்தருடைய நாமத்துல வீண்ல வணங்குறவனை நான் தண்டிக்காம விட மாட்டேன், தண்டிக்காம விட மாட்டேன். கம்யூனியன் பாசேஜ் நமக்கு சொல்லியா கர்த்தருடைய பந்தியை அவருடைய சரீரத்தை என்னதென்று நிதானித்து அறியாதனால் உங்களுக்கு அநேகருக்கு தண்டனை தண்டனை வரும். ஒரு மெம்பருடைய பாவம் சபையை பாதிக்குங்க, உங்களுடைய சர்ச் மெம்பர்ஷிப்புடைய தோல்விகள், ஓய்வுனால உடைக்கிற பாவங்கள், சர்ச்ச ஒழுங்கா அட்டன் பண்ணாத பாவங்கள் எவ்வளவு பெரிய விளைவுகள் கொண்டு வரோன்றத நீங்க நினைக்கிறது இல்லை. நீங்க நினைச்சு பாக்குறது இல்லை. ஆண்டவர் தான் உங்க கண்ணை திறந்து அதை உணர்த்தும். பெரிய விளைவுகள் இன்னைக்கு வரலனாலும் வருஷ கடந்து அது வரப்போது பெரிய விளைவுகள், பெரிய பஞ்சங்கள் நீங்களுக்கு வரும். அது உங்க பிள்ளைகள் மேலேயும் வரும். ஏன் நீங்க செத்து போன பிறகும் வரும் பாருங்களேன். அந்த மனுஷன் செத்து போன பஞ்சமும் பாவத்தினுடைய கதை நம்ம பிரிக்கவே முடியாது. பாவம் இருந்தா அங்க பஞ்சம் வரங்க. ஆல்ரெடி சில பேர் அந்த பஞ்சத்துல கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கலாம். நம்ம யோசிச்சு பாருங்க, ஏன் பஞ்சம் நமக்கு, ஏன் பஞ்சம்? இப்ப காலில் ரமணி சிஸ்டர் வந்து கனடால இருக்கிறாங்க, அங்க கனடால ரிஃபார்ம் சர்ச் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க காலில் அந்த சர்ச்சை பத்தி ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்க வந்து ரொம்ப பனி, எப்ப பாரு பனி, ஃபுல்லு பனி. அவங்க போற சர்ச்சு 200 பேர் மெம்பர்ஸ், 200 பேர் மெம்பர்ஸ் மீட்டிங், மூணு மீட்டிங் சண்டே காலையில ஈவினிங். எவ்வளவு பணி இருந்தாலும் ஒரு சீட்டு காலியா இருக்காது, ஒரு சீட்டு காலியா இருக்காது. வெட்னஸ்டே 7 மணிக்கு ஜப கூட்டம், ஃபுல்லு பணி, காரெல்லாம் எடுக்க கூட முடியாது. அந்த குளிர் பணி இருந்தாலும் அது ஆச்சரியமா சொல்லும், ஒரு சீட்டு காலி இருக்காதுங்க பாஸ்டர், எல்லாம் வந்துருவாங்க. ஏன் வர்றாங்க அவங்க? ஏன் அவ்வளவு தீவிரமா இருக்கிறாங்க? ஏன் ஆண்டவர் அவங்களை அவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு? ஏன் பஞ்சத்துல இல்லாம கஷ்டம் இல்லாம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துல செழிப்புல அவங்க வளர்ந்து போறாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும், தேவனுடைய நாமத்துல நம்ம ஒரு உடன்படிக்கை செய்து அது உண்மை இல்லாம போனோம்னா பஞ்சம் வரும்னு தெரியும். அதனால பெரிய பெரிய விளைவுகள் எங்கெங்கயோ அடிபடும் அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவருடைய விஷயத்துல விளையாடக்கூடாது, சர்ச்சுடைய விஷயத்துல விளையாடக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அவங்களெல்லாம், சபைய வளர்க்கிறாரு. நமக்கு என்ன, கேர்லெஸ், கேர்லெஸ் சவுல் மாதிரி கேர்லெஸ். எத்தனை பேர் நீங்க இருக்கிறீங்க மெம்பர்ஸா? அதை விடாதுங்க. உங்களை யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் தான் இந்த பாடத்தை நமக்கு படிக்க வைக்கணும். கடவுள் ஓகே, பஞ்சமும் பாவமும் பல விதங்கள்ல, பர்சனலாக, குடும்பமாக, வேலை விஷயத்துல, தனிப்பட்ட விஷயத்துல நம்ம அப்ளை பண்ணலாம். ஏன் தேசிய விஷயத்துல நம்ம அப்ளை பண்ணலாம்? யோசிச்சு பாருங்களேன், இந்த சவுல் மனுஷன் செஞ்ச ஒரு பாவம் ஏன் தேசமே பாதிக்கப்படுது? யோசிச்சு பாக்குறீங்களா? ஏன்னா கடவுளுடைய கவர்மெண்ட்ல தேசங்களை எப்படித்தாங்க டீல் பண்றாரு? அந்த ராஜாக்கள், அந்த தலைவர்கள் செய்யற தப்புங்களுக்காக அந்த ஜனங்களுக்கும் தண்டனை வரும். அது அரச ஆட்சி அந்த காலத்திலே. அப்படின்னா இந்த காலம் எந்த ஆட்சி? மக்கள் ஆட்சி. இந்த காலத்துல எவ்வளோ வரலாறுல, மனித வரலாறுல பாத்தீங்கன்னா நிறைய ஜனங்க தண்டிக்கப்படுறது, தேசங்கள் தண்டிக்கப்படுறது, அவங்க தலைவர்களும் அவங்க பிரைம் மினிஸ்டர்ஸும் சீஃப் மினிஸ்டர்ஸும் செஞ்ச தப்புங்கனால தான். ஏன் அவங்களுக்கு அந்த தண்டனை வருதுன்னா, ஏன்னா முதலாவது முக்கியமா மக்கள் ஆட்சியில ஒரு அரசனோ ஒரு தலைவனோ ஏற்படுறது எதனால? அந்த மக்களுடைய நிலையை பொறுத்து தானே, அவங்களுடைய விருப்பு வெறுப்பை பொறுத்து தானே லீடர்ஸ் செலக்ட் பண்றாங்க, அவங்களுடைய பிரதிநிதி அவங்க. அதனால அவங்க ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா அந்த பாவத்துல இவங்களுக்கும் பங்கு இருக்கிறது. அந்த அரசருக்கு, அந்த தலைவனுக்கு அடிபணிந்து அந்த அரசருக்குள்ள கீழே இருக்கும் போது அந்த அரசன், அந்த ராஜா, அந்த பிரைம் மினிஸ்டர் என்ன தப்பு செஞ்சாலும் அதனோட விளைவுகளுக்கு, அந்த பாவங்களுக்கு இவங்களும் பங்கு வகிக்கிறாங்க. அதனால அவர் செஞ்ச தப்புக்கு இவங்களுக்கும் தண்டனை வரும். நம்ம என்ன சொல்றது, யோசிச்சு பாருங்க. ஏன் அநேக நேரத்துல அநேக தலைவர்கள் அவங்க செய்யற கொள்கைகளும் அவங்க செய்யற முடிவுகளும் அந்த மக்களை பிரியப்படுத்தணும்னு தானே, அந்த மக்கள் பொதுவான மக்களை பிரியப்படுத்தணும்ன்றதுக்காகத்தான் செய்யறாங்க. அதனால அதுக்கு தண்டனை அவங்களுக்கும் வரும். சவுல் இன்னைக்கோ ஒரு நாள் செஞ்சாரு, ஏன் இன்னைக்கு இஸ்ரவேல் கஷ்டப்படுது? ஏன்னா அந்த பாவத்துல அவங்களுக்கும் பங்கு இருக்கு. இது நம்ம தேசிய விதத்துல யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டுல நடக்கிற அநியாயங்கள் சவுல் நாட்டுல நடக்கிற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை அநியாயங்கள் நடக்குது, எத்தனை மோசங்கள் நடக்குது. மணிப்பூர்ல நடக்கிற மாதிரி மற்ற தேசங்கள்ல ப்ராமிசஸ் மக்களுக்கு செய்து அதுல கர்த்தருடைய நாம ஆண்டவருடைய பேர்ல தானே இவங்க எல்லாம் ஆணை எடுக்கிறது. ஆனா அதை சுத்தமா மதிச்சு அதை ஒண்ணுமே ஃபாலோ பண்றது இல்லையே. எல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்காங்களே, இதுக்கெல்லாம் நம்ம நாட்டுல விளைவுகள் வராதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இதுக்கெல்லாம் பஞ்சம் வராதுன்னு நினைக்கிறீங்களா? ஆல்ரெடி பஞ்ச பாதையில போயிட்டு இருக்குது தேசம், உங்களுக்கு பார்க்க முடியலையா? பயங்கரமான விளைவுகள் வரும். பந்து ஆல்ரெடி உருண்டுகிட்டு இருக்கு. பொருளாதார வீழ்ச்சி போயிட்டு இருக்குது, வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகம் ஆகுது, நம்ம நாடு ரேட்டிங்ல எல்லாம் கீழே வந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன ஆக போகுது பாருங்க. ஏன் இது தலைவர் அவர் செஞ்சது, நாங்க நம்ம எல்லாரும் கஷ்டம்தான் படணும். அதனாலதான் தேச தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் நமக்கு ரொம்ப இருக்கு. உங்களுக்கு தெரியல, நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு செகண்ட் தான் பிரைம் மினிஸ்டரையும் சீஃப் மினிஸ்டரையும் நினைக்காம இருக்க மாட்டேன். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே இன்னைக்கு ஒழுங்கானது செய்யும்படிக்கு அந்த பிரைம் மினிஸ்டருக்கு அறிவை கூடும், அவர் தப்பா செய்யாதபடிக்கு அவர் பாத்துக்கோங்க. சீஃப் மினிஸ்டர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க ஆண்டவரே, அவர் எதுவும் தப்பா செய்யாதபடிக்கு பாத்துக்கோங்க. கடைய அவர் செய்யறது நம்மையும் நம்ம பிள்ளைகளையும் எதிர்கால நாட்டையே பாதிக்கோங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம கடமை இருக்கு அதுக்காக ஜெபிக்கிறது. ஓகே, இதெல்லாம் பாடம். பஞ்சமும் பாவமும், தாவீது அந்த காலத்துல பஞ்சத்தை பார்த்தாரு, அதுக்கு என்ன பாவம்னு இப்ப கேட்டாரு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் அதுக்கு விளக்கத்தை சொல்றாரு. கடைசியாக இரண்டாவது தலைப்பாக 3-9 வரைக்கும் பார்ப்போம். மரண பரிகாரத்தை பார்ப்போம். மரண பரிகாரம், இங்க தாவீது ஒரு தியோக்ரட்டிக் கிங், ஒரு பிரதிநிதி அந்த தேசத்துக்கு. அதனால தேவன் கிட்ட போய் கேட்கிறாரு, ஆண்டவரே என்ன பாவம்னு. போது ஆண்டவர் பாவத்தை சொன்ன உடனே அதுக்கு ஒரு பரிகாரத்தை தேடுறாரு இல்லைங்களா. பாவம் தெரிஞ்சிருச்சு, சவுல் கிபியோனியரை நிர்மூலமாக்கி கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை கொண்டு போட்டான் அவன் செஞ்ச காலத்துல. எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் இப்ப ஆண்டவர் தண்டனை கொடுக்கிறாரே, இதுக்கு என்ன பரிகாரம், என்ன செய்ய முடியும்? கொண்டு போட்டவங்களை உயிரோடு கொண்டு வர முடியுமா? முடியாது. சவுல பிடிச்சி தண்டிக்க முடியுமா? மனுஷன் எலும்பு கூட ஆயிட்டு இருப்பாரு கூடல உட்காந்துக்கிட்டு. என்ன பரிகாரம் இருக்கு பாருங்களேன். அதனால என்ன பண்றாரு தாவீது, அந்த கிபியோனைட்ஸ் கிட்ட கேக்குறார். படின்னா 3வது வசனம்,
ஆகையால் தாவீது கிபியோனியரை பார்த்து, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும் படிக்கு நான் செய்ய வேண்டிய பிரயாசித்தம் என்ன என்று.
பிரயாசித்து, பிராயசித்தம்னு இங்கிலீஷ்ல அட்டோன்மெண்ட். என்ன பரிகாரம் செய்ய முடியும்? நீங்க நீங்க சொல்ல, உங்களுக்கு தான் நடந்தது அநியாயம், நீங்க தான் சொல்லணும். தாவீதுடைய பக்திய பாக்குறோம், ஆண்டவர் கிட்ட கேக்குறது மாத்திரம் இல்ல, தாழ்மைய பாக்குறோம். இவங்க அடிமை மக்கள், இவங்க கிட்ட போய் நான் என்ன கேட்கணும்? இவங்க மைனாரிட்டி, நம்ம ஆளும் கூட இல்ல இல்லையா. தாழ்மையோடு உங்களுக்கு அநியாயம் நடந்திருக்கு, அதுக்கு என்ன பிராயசித்தம் நான் செய்யணும் தாழ்மையோடு கேக்குறாரு. நம்ம தாண்டி கிடியோன் பொசிஷன்ல இருந்து இவ்வளவு பெரிய ராஜா நம்ம கிட்ட கேட்டோம்னு நம்ம பிராயசித்தம் என்ன சொல்லுவான்? நானா ஒரு கிடியன் ஐட்டா இருந்தேன்னா, யோசுவா காலத்துல இருந்து அடிமைத்தனத்துல நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு இன்னுமே விடுதலை கொடு. கேக்கலாம் இல்லையா, எங்களை விடுதலை பண்ணிவிடு. எல்லாருக்கும், எங்க எல்லாருக்கும் ஒரு லட்சம், ஒரு ஒரு உயிருக்கும் 1 லட்சம், அப்படிதானே கவர்மெண்ட் செய்யறது? 1 லட்சம் பிராயசித்தம் கொடுத்துருங்க உயிர் போனதுக்கெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கலாம். ஆனா இந்த கிடியன் மக்கள் உண்மையான ஆண்டவரை யெகோவா நம்புற மக்களா மாறி இருக்கிறான் பாருங்களேன். விசுவாச பக்தி உள்ள மக்களா மாறி இருக்காங்க, பொருளாசை இல்லாத மக்களாக. 4வது வசனத்துல அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு பொன்னும் வெள்ளியும் தேவையில்லை, அதெல்லாம் கொடுக்க பாக்கலாம். நீ அதான வேலை, கவர்மெண்ட்டுடைய வேலை அதானே, என்ன தப்பு உயிர் போச்சுன்னா பணத்தை கொடுத்துரு, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இஸ்ரவேல்ல யாரையும் கொல்லாத, ஆனா நீ எங்களுக்கு ஒரு கர்த்தருக்கு பிராயசித்தம் பண்ணணும். கர்த்தருக்கு பிராயசித்தம் பண்ணும் போது உயிருக்கு உயிர் தான் கொடுக்கணும், லைஃப் ஃபார் லைஃப், அதான் பிராயசித்தம். பாருங்களேன், சவுல் ஆயிரக்கணக்கான கிபியோனர்களை அழித்து போட்டான். அந்த 5வது வசனத்துல வருது, எங்களை நிர்மூலமாக்கும்படி அவன் பார்த்தான். அவனுடைய பாவம் பிராயசித்தம் பண்ணா 3 காரியம் செய்யணும். 6வது வசனத்துல சொல்றாரு, சவுளுடைய குடும்பத்துல இருந்து 7 பிள்ளைங்களை, ஆம்பளை வாலிப பிள்ளைகளை எங்களுக்கு கொடு, 7 பிள்ளைங்களை கொடு. 2வது, அவங்கள நாங்க தூக்கு போட்டு இம்பேல் பண்ணுவோம். இம்பேல்னா கழுத்தெல்லாம் ஒரு கூரா இருக்கிற குச்சியில தொங்க விட்டு தூக்கு போடுவோம் அவங்கள. அவங்கள தூக்கு போட்டு எங்க கிபியால கர்த்தருக்கு முன்பதாக நாங்க அதை செய்வோம். 3 காரியம் யோசிச்சு பாருங்க. அந்த ரிக்வெஸ்ட் எவ்வளவு அதிர்ச்சியான ரிக்வெஸ்ட். நம்ம சொல்றோம், இந்த காலத்துல நரபலின்னு மனுஷர்ல பலி கொடுக்கிறது அது எவ்வளவு பெரிய இது. ஏழு பேரை பலி கொடுக்கணும்னு கேக்குறாங்க, என்னங்க இது அப்படின்னு நமக்கு இருக்கலாம். எத்தனையோ வருஷத்துக்கு வெறித்தனமா செஞ்ச ஒரு பொறாம பிடிச்ச ஒரு ராஜா அவன் செத்து கூட போனா, இப்போ ஒரு பாவமும் அறி ஒரு குற்றமும் அறியாத ஏழு பேர் அவனுடைய குடும்பத்துல இருந்து வாலிபர்களை இன்னமும் வாழ வேண்டிய அவங்கள புடிச்சுக்கிட்டு அவங்க குடும்பம் என்ன அவதிப்படும், அம்மா அவங்க உள்ள எப்படி இருக்கும், அவங்கள திடீர்னு பிடிச்சி தூக்கு போடணும்ன்ற இவரு இவங்க. நமக்கு இது ஒன்பாவது இருக்கலாம், 101 எதிர்ப்புகள் நம்ம தெரிவிக்கலாம். பாருங்க ஏன் ஆண்டவரே உபாகமத்து 24 சொல்றாரு, பெற்றோர்கள் செய்த பாவங்களுக்கு பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுக்க கூடாதுன்ற அப்படி சொல்லி இருக்கும் போது இப்ப ஏன் இது இவங்க இப்படி கேக்குறாங்க, நமக்கு இது எப்படி ஒம்ப முடியுது. இது நம்ம கேட்டோம்னா தாவீது முடியாதுன்னு சொல்லி இருக்கணும்னு சொல் நினைக்கிறோம். ஆனா 6வது வசனத்துல தாவீது என்ன சொல்றாரு, நான் கொடுக்கறேன் ஏழு பேரை கொடுக்கறேன். தாவீது என்ன பண்றாருன்னா, ரிஸ்பா என்ற தாவீதுக்கு இருந்த ஒரு வெப்பாட்டி, தாவீது மூலம் இது தாவீது என்ற சவுலுக்கு இருந்த ஒரு வெப்பாட்டி, அந்த அம்மாக்கு ரெண்டு மகனுங்க, சவுலுடைய மகனுங்க தான், சவுல் மூலமா பிறந்த மகனுங்க அந்த ரெண்டு பேரு. அதுக்கப்புறம் மேராப் என்ற ஒரு சவுலுடைய மூத்த மகன், அவளுக்கு 5 மகனுங்க, 7 பேர் வேணும் இல்லையா, அவனுடைய 5 மகன்களையும் எடுத்துக்கிட்டு. உங்களுக்கு ஆக்சுவலா இன்ட்ரெஸ்டிங்கா மேராப் வந்து ஆரம்பத்துல ஒரிஜினலா தாவீதுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. சவுல் வந்து தாவீதுக்கு, நான் உன்னை என் மூத்த மகளை கொடுத்து கல்யாணம் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல பொறாம வந்த உடனே அவனை அவமானப்படுத்தணும் கேவலப்படுத்தணும்னு சொல்லி அவனுக்கு முன்னாடியே அந்த பெண்ணை பிடிச்சி வேற அவனுக்கு கட்டி கொடுத்துட்டேன், ஏட்ரியன்ன்றது கட்டி கொடுத்துட்ட. அந்த நேரத்துல தாவீதுக்கு ரொம்ப அவமானம் தான் ஆச்சு, ஆனா தாவீது அதை பொறுமையோடு சகிச்சுக்கிட்டேன். ஒருத்தர் எழுதுறாரு, தேவனுடைய மக்களுக்கு ஏதாவது அநியாயம் செஞ்சீங்கன்னா அவங்க பொறுமையோடு சகிச்சுக்கிட்டு மன்னிச்சு விட்டுறலாம், ஆனா அதை பாக்குற ஆண்டவர் காலா காலத்துக்கும் மன்னிக்க மாட்டார். பாருங்களா தாவீது எப்ப நடந்துச்சு, இப்ப தாத்தா தாவீது அப்போ நடந்த அநியாயத்தை இப்போ அந்த மேராபு யார கல்யாணம் பண்ணிக்கிட்டு 5 பிள்ளைகளை பெற்றுக்கிட்டாலும் இப்போ வருது பாருங்க பராமரிப்பின் தண்டனை, அந்த 5 மகன்களையும் பிடிக்க வேண்டியதாச்சு. ரிஸ்பாவுடைய 2 மகனுங்க 5 மகனுங்களை எடுத்துக்கிட்டு அவரு இந்த கிபியனுக்கு கொடுக்கறாரு. அவங்க பாருங்க 7வது வசனத்துல அவங்க என்ன பண்றாங்க, அவனால யோசிக்க முடியுமா, திடீர்னு 7 வாலிபர்களை புடிச்சிட்டு போய் என்ன ஜாதின்ற மாதிரி இருக்கு, கூட்டு போய் அந்த மலையில கூட்டு போய் 7 பேரையும் நரபலி கொடுக்கற மாதிரி தூக்கு போடுறாங்க. எக்கான்ற ஒரு வார்த்தை தூக்கு போடுறதுன்னு, அதான் இம்பேல்ன்ற ஒரு வார்த்தை தூக்கு போட்டு, அது மாத்திரம் இல்ல அது அறுப்பு காலத்துல ஆரம்பிச்சு அவங்க உடம்பு வந்து 6 தொங்கிக்கிட்டு இருக்கணும் அந்த நாட்டுல, அடக்கமே பண்ணக்கூடாது, 6 தொங்கிட்டு இருக்கும்படிக்கு தூக்கு போட்டு அதை செய்யறாங்க. இதெல்லாம் பார்த்தா நமக்கு ஆண்டவரே என்ன இது நடந்துகிட்டு இருக்கீங்க, இதை நிறுத்தக்கூடாதா நீங்க, என்ன நரபலியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, கொடுமையா 7 பிள்ளைங்களை பிடிச்சி இப்படி செய்யறாங்களே, அவங்க குடும்பங்கள் அந்த தாய் அங்கேயே நிக்குது எப்படி இருக்கும், ரிஸ்பா அங்கேயே நின்னுகிட்டு இருக்கு பாத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கு, என்ன வேதனையா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் மனுஷங்க இந்த கிபியனைட்ஸ் கேட்டாங்க, தாவீது செஞ்சாரு, ஆண்டவராவது இதை பார்த்து நியாயம் செய்வார்னு பார்த்தா அந்த 14வது வசனத்துல என்ன போட்டிருக்கு, கர்த்தர் இதை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய தப்பு சவுலுடைய தப்ப மன்னித்து மலை வர பண்ணினார். மலை இங்கதான் நம்ம ஆச்சரியப்பட வேண்டியதா இருக்கு, என்னதான் நடக்குது இங்க, என்னதான் நடக்குது, இது நம்மளால ஜீரணிக்க முடியாதது மட்டும் இருக்கு. இது நமக்கு ப்ராப்ளமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கைகளை வாயை பொத்திக்கிட்டு ஆண்டவர் நம்முடைய சிந்தனைகள் ஆண்டவருடைய சிந்தனைகள் இல்லை, நம்முடைய வழிகள் படி அவருடைய வழிகள் இல்லை, புரிஞ்சுக்கணும், அவர் நம்முடைய வழிகளின்படி செய்ய வேண்டியது இல்லை. இதுல என்ன பாடம் நம்ம படிக்கிறோம், இது ஒரு கொடுமையான நிகழ்ச்சி தான், கொடுமையான நிகழ்ச்சி. என்ன பாடத்தை ஆண்டவர் இதன் மூலமா வலியுறுத்துறாரு, ஐ திங்க் முதலாவது பாடம் என்ன வலியுறுத்துறாரு தெரியுமா, பாவத்தின் அகோரமும் அதனோட விளைவுகளும் நமக்கு வலியுறுத்துறாரு, பாவத்தின் அகோரமும் அதனோட விளைவுகளும். எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி, ஒரு மனுஷன் அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் செத்து போயிட்டாலும் சரி, செத்து போய் அவன் ஒருவேளை நரகத்துக்கு போய் அந்த பாவத்துக்கு அவன் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அவனுடைய பாவத்தின் விளைவுகள் இந்த பூமியில தன் பிள்ளைகள் மூன்றாம் நாலாம் தலைமுறை வரைக்கும் அவன் ராஜாவா இருந்தா அவன் தேசத்தையும் பாதிக்காம இருக்கான். என்ன பயங்கரங்க பாவம். ஏங்க எத்தனை 49 வருஷம் ஆச்சு சவுல் செத்து போய், இப்ப ஏங்க அந்த பாவத்தை ஆண்டவர் எடுக்கிறாரு? இதுல இருந்து என்ன கத்து கொடுக்கிறாரு? மனுஷருங்க மறந்துடலாம், ஒரு ஜெனரேஷனே பாவத்தை மறந்துடலாம். சவுலுக்கு வேதத்துல கூட எழுதல அந்த சவுல் செஞ்ச பாவம், யாருக்குமே ஞாபகம் இல்லை. வேதத்துல இருந்தியாவது தெரிஞ்சிருக்கும், யாருக்குமே ஞாபகம் இல்லை. ஆனா அது செஞ்ச ஒவ்வொரு பாவமும் ஆண்டவருக்கு முன்பதாக அது இன்னைக்கு செஞ்ச பாவம் மாதிரி இருக்கு. அதுக்கு பிராயச்சித்தம் பரிகாரம் அவர் செய்யற வரைக்கும் விட மாட்டார். பாருங்க, நம்ம படிக்க வேண்டிய ஒரு பாடம், பாவம் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் பாவத்தினுடைய குற்றம் குறையாது, எடுக்கப்பட முடியாது பாவத்தினுடைய அகோர். பாருங்க, நம்ம நம்ம செய்யற பாவம் நம்மளோடு போறதில்லை. யோசிச்சு பாருங்க, நீங்க எல்லாம் யோசிச்சு பாக்குறீங்களா? இதெல்லாம் பார்த்து படிச்சுக்கணும். சவுல் செஞ்ச பாவம், செத்து தான் போனாங்க, படுபாவி செத்து தான் போனா, இனிமே நிம்மதியா இருக்கலாம்னு இல்ல. நம்ம செஞ்ச பாவம் நம்மளோடு போறதில்லை, அது நம்மளுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், பேர பிள்ளைகள் தான் தொங்குறாங்க. இன்னைக்கு பேர பிள்ளைகள் தொங்குதுங்க பாவம். ஏன் தொங்குது பாருங்க, இதுக்கு பெரிய கிரேட்டஸ்ட் எவிடன்ஸ் என்ன? இது எப்படிங்க நம்ம ஒத்துக்க முடியும், அதெல்லாம் நான் நம்ப மாட்டேங்கன்னு இருந்தா, இதுக்கு பெரிய எவிடன்ஸ் என்ன? ஏன் ஆதியில செய்த முதல் பாவமே பெரிய எவிடன்ஸ். இப்போ அந்த நமக்கு ஜெனரேஷன் ஜெனரேஷன் போறதுனால இது ஏன் நடக்குது? இங்க ஏன் பஞ்சம் வருது? இந்த பிள்ளைங்க ஏன் படிக்காம உருப்படாம போகுது? அந்த பிள்ளைங்க ஏன் அப்படி போகுது? நமக்கு அப்படி இருக்கலாம், இது எப்பவோ செஞ்ச முன்னோர்களுடைய பாவங்களா கூட இருக்கலாம். நமக்கு தெரியல, நமக்கு அறிய முடியல. ஆண்டவர் இங்க சொன்னதுனாலதான் தெரிஞ்சு அங்க ஏன் பஞ்சம் வந்துச்சுன்னு நமக்கு இல்லைன்னா தெரிஞ்சிருக்க முடியுமா? இதுக்கு பெரிய ஆதாரம் என்ன? முதல் பாவம். ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன சொன்னாரு? நீங்க என் நாமத்தை வீண்ல எடுத்து கற்பனையை உடைத்து அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா சாகவே சாவீங்க. வேற அவங்க ரெண்டு பேரா செத்தாங்க, செத்து சேர்த்து செத்தான், ஆ காயின் செத்தான், அபே செத்தான், அவங்கள பிறக்கிற நீங்களும் நானும் இன்னைக்கும் செத்துக்கிட்டு இருக்கோம். அவர் செஞ்ச தப்புனாரு பாருங்களேன், அவங்க செஞ்ச பாவங்கள் அவங்களோடு போறது இல்லைங்க. ஏன் இந்த கானானியர்கள் எத்தனை பேர் அழிஞ்சாங்க? ஏன் அழிஞ்சாங்க? சின்ன பிள்ளைங்க குழந்தைங்கன்னு கூட பார்க்காம அழிச்சார் ஆண்டவர். ஏன் அவங்க பெற்றோர்கள் எல்லாம் செஞ்ச பாவங்கள் பாதிக்காம இருக்கிறது இல்லைங்க. பாருங்க, ரெண்டாவதாக இதுல படிக்கிற ஒரு பாடம், ஆண்டவருடைய உடன்படிக்கையை உடைச்சு அவர் நாமத்தை வீண்ல எடுக்கிற பாவம் ரொம்ப சீரியஸான பாவம், ரொம்ப சீரியஸான பாவம். அதனாலதான் அது மூணாவது கற்பனையில சொல்றாரு, நாலாம் என்னை நேசிக்கிறவர்களுக்கு உடன்படிக்கையை காக்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் நான் ஆசீர்வதிப்பேன், ஆனா என் தலைமுறை என் நாமத்தை வீண்ல எடுக்கிறவர்களுக்கு, என்னை வெறுக்கிறவர்களுக்கு, உடன்படிக்கையை மீறவர்களுக்கு 3-4 தலைமுறை வரைக்கும் நான் தண்டிப்பேன் இருக்கிறாரு. ஏன் உடன்படிக்கை ஆண்டவர்கிட்ட செஞ்சுக்கிட்டு அவர் நாமத்தை வீண்ல எடுக்கிற வேலையை நம்ம செஞ்சோம்னா மற்ற மக்களுக்கெல்லாம் அவங்க பாவத்துக்கு அவ்வளவு பாதிப்பு இருக்காது, ஆனா ஆண்டவர்கிட்ட விளையாடணும்னா அது பயங்கரமான பாதிப்பு இருக்கிறது, பயங்கரமான பாதிப்பு இருக்கிறது. ஏன் உடன்படிக்கைனா என்ன தெரியுமா? அவங்க அந்த உடன் அந்த வார்த்தை மூல வார்த்தையில இஸ்ரவேல் மக்கள் எங்களோட ஒரு உடன்படிக்கையை உடைச்சாங்க, கட் பண்ணாங்க. தி கட் அ கவனன்ட் வித் அஸ் இன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்படின்னா ஆபிராம் வந்து ஆண்டவர் ஆபிராமோடு உடன்படிக்கை பண்ணும் போது மிருகங்களை, பல மிருகங்கள் பறவைகளை எல்லாம் 2-2 வெட்டி பாறையில வச்சார். அதுக்கு நடுவில் ஆண்டவர் நடந்து வர சொன்னார், ஏன் நான் உன்னோடு உடன்படிக்கை செய்யற, இந்த உடன்படிக்கையில நீயாவது நானாவது மீறணும்னா எப்படி இது 2 வெட்டி துண்டா கிடக்குது, அந்த மாதிரி நீயும் நானும் வெட்டி துண்டாயிரும். ரொம்ப சீரியஸ் அப்பா உடன்படிக்கை விஷயம், ரொம்ப சீரியஸ். அதை நினைக்காம செஞ்சிடாங்க, அதனாலதான் நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் எடுக்கிறது கூட யோசிக்கிறோம். ரொம்ப சீரியஸான விஷயம் அது, அது ரொம்ப சீரியஸ், அது ரொம்ப தண்டனை வரும், பாவத்தினுடைய அகோரம் பார்க்கிறோம். ரெண்டு கடைசியாக ஒரு நல்ல நியூஸ் அதுல இருக்கு, ஒரு பக்கம் பாவத்தினுடைய அகோரம், இன்னொரு பக்கம் ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? ஒவ்வொரு பாவமும் உடன்படிக்கை மீறுகிறதும் ஒரு தங்கத்தினாலேயோ வெள்ளியினாலேயோ நம்ம எந்த செய்கிற நற்கிரியினாலேயோ தீர்மானத்தினாலேயோ அதுக்கு பிராயச்சித்தம் கிடைக்க முடியாது. அதுக்கு கிடைக்கிற பிராயச்சித்தம் இந்த கிதியோன்கள் சொன்ன மாதிரி மூணு விஷயம்தான். என்ன மூணு சொன்னாங்க? தங்கம் இல்லை வெள்ளி இல்லை. முதலாவது ஏழு பேரை தூக்கில் போடு. ஏழு பேர் பரிபூர்ணத்துக்கு அடையாளம், பரிபூர்ணமான ஒரு பலியை கொடுக்கணும் இல்லைங்களா. ஏழு நம்பர் ஏன் ஏழு பேரை கேட்டாங்க? பத்து பேர். ஏன்னா பரிபூர்ணத்துக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு மரணம் ஏற்படணும். ரெண்டாவதாக அவங்க தூக்கில் போடப்படணும், ஒரு சபிக்கப்படுகிற ஒரு மரணம். தூக்கில் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், மரணம் ஏற்படணும். மூணாவதாக அது கர்த்தருக்கு முன்பதாக செய்யப்படணும், கர்த்தருடைய பார்வையில் செய்யப்படணும். இந்த ஏழு பேர் அங்க தொங்குறது அது கிபியோனைட்ஸ்னுடைய ஒரு பழிவாங்குற செயல் கிடையாது, ஆண்டவருடைய நீதியின் செயல், பரிகார செயல் அது. பாருங்க, கடவுளால் அதனால தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அட்டோன்மெண்ட்ன்றது ஒரு பயங்கரமான ஒரு காரியம், ஒரு அதிசயமான காரியம். அது ஆண்டவர் பரிகாரத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு ஒவ்வொரு ஆராதனையிலையும் அதை புரிய வைக்க பார்த்தார். யோசிச்சு பாருங்க, இந்த ஒவ்வொரு இஸ்ரவேலனும் யூதமும் என்ன பண்ணுவான்? ஒரு அருமையான ஆடை எடுப்பான். அந்த ஆடை நல்லா குட்டி ஆடு, அழகா இருக்கும். அது ஆடை பார்த்தா நமக்கு எவ்வளவு இஷ்டம் ஆகுது. அது நம்ம புள்ள மாதிரி நம்ம வச்சுக்க பார்ப்போம். அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆடுனா ரொம்ப இஷ்டம். அதை எடுத்துக்கிட்டு, அதை கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்டு பிரயாணம் செய்து எருசலேம் வரைக்கும் வருவாங்க. வந்து அந்த ஆலயத்துல வந்த உடனே என்ன ஆகும் தெரியுமா? அந்த ஆசாரியன் கிட்ட கொடுத்த உடனே இவங்க பார்வையிலேயே அந்த ஆடு கழுத்தை வெட்டுவாங்க. அது கதை 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 சொல்லும், கதறி கதறி சொல்லும், ரத்தம் எல்லாம் செதறவங்க அந்த இடத்த அவங்க அது பார்க்கணும். ஏன் அந்த துள்ளி துள்ளி அப்படிது வேதனைப்படுது? ஏன்னா நீ செஞ்ச பாவம் அது மேல சுமக்கப்படுகிற உன்னோடு உனக்கு சார்பாக பரிகாரமாக அது குற்றமற்றது மறிக்க. அதான் அட்டோன்மெண்ட், அதுதான் பரிகாரம். சரிங்களா? இங்க என்ன ஆண்டவர் சொல்லித்தராரு? சவுல் செஞ்ச தப்புக்கு முழு இஸ்ரவேலும் அழிய வேண்டியதுதான், முழு இஸ்ரவேலையும் தூக்கு போட வேண்டியதுதான் தேவனுடைய. அதனாலதான் மூணு வருஷம் பஞ்சம் எல்லாருக்கும் வந்துச்சு. ஆனா அந்த முழு இஸ்ரவேல் மக்களின் சார்பாக அந்த ஏழு பேர் அந்த தொங்குறாங்க. சரிங்களா? ஏன் தொங்கு தொங்கிட்டு தூக்கி போடல? ஆறு மாசம் அங்க தொங்க விட்டார் பாடிக்கு. அதை பார்க்கும் போதெல்லாம் ஒவ்வொரு இஸ்ரவேலனும் என்ன தெரிஞ்சுக்கணும்? சவுல் செஞ்ச தப்புக்கு நம்மளும் பங்காளிகளா இருக்கிறோம், நம்மளும் அப்படி தூக்கு போடப்பட்டிருக்கணும். ஆனா நம்ம பாவத்தை சுமந்து அவங்க ஏழு பேர் இறந்தாங்க என்றதை அவங்க உணர்ந்து அந்த பரிகாரம்ன்ற கான்செப்ட அவங்க புரிஞ்சுக்கணும். அந்த காட்சி, அந்த மலை மலை மேல நடக்குது, ஏழு பேர் தொங்குறாங்க. அந்த ரிஸ்பா அம்மா அங்கேயே உட்காந்துக்கிட்டு ஆறு மாசம் உட்காருது இல்ல, உட்காந்து அந்த பிள்ளைகளை பார்க்கல. அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம் என்ன கொடுமை ஒரு தாய்க்கு. இதெல்லாம் என்ன காட்டுது உங்களுக்கு தெரியுமா? ஒரு பெரிய மூவி வர்றதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் அனுப்புவாங்க, சின்ன ட்ரெய்லர் இல்லைங்களா? அந்த மாதிரி வரப்போற பரிபூர்ண பரிகாரத்துக்கு இது ஒரு ட்ரெய்லர் இல்ல. இதெல்லாம் நமக்கு ஒரு சில காரியத்தை ஞாபகப்படுத்தல. மலை அங்க பாவம் குற்றம் இல்லாத ஏழு பேர் தொங்குறது, தாய் அங்க நின்று மனசை உடையிறது, என்ன இந்த மலையை ஞாபகப்படுத்துது? நமக்கு கொல்கத்தாவை ஞாபகப்படுத்துது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்து பரிகார பலியாக அவர் சிலுவையில தொங்கி வேதனைப்பட்டு துடி துடி துடின்னு அவர் துடிச்ச. அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா நின்றுகிட்டு கதர் இல்லைங்களா? அந்த படத்தை ஞாபகப்படுத்தும்படிக்கு தான் நமக்கு இந்த பகுதி போட்டிருக்குங்க. ஏ பரிகாரத்தை தாண்டி நம்ம சீரியஸா நியாயமா சிந்திச்சு பார்த்தோம்னா அது நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தும். ரொம்ப ஒரு ஆழமா சிந்திச்சு பார்த்தோம்னா ஏன் இதை செய்யணும்? இது ஏன் நான் செஞ்ச தப்புக்கு ஏன் ஒரு குற்றம் இல்லாத ஒரு பலி கொடுக்கணும், ஒரு பரிகாரம் கொடுக்கணும்? அதனால ஏற்றுக்கொள்ள முடியாது. சில பேர் கூட சொல்றவங்க இருக்கிறாங்க, என் தண்டனைக்கு எனக்கு தான் கொடுக்கணும்னு. ஆனா அது ஒருதான் வழி நம்மளை காப்பாத்துறது. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரே வழி அட்டோன்மெண்ட் தான், பரிகாரம் தான். பாருங்களேன், நம்ம நினைக்கலாம் பிதா ஏன் அவரு செய்யணும், பிதா ஏன் இதை செஞ்சாரு. யோசிச்சு பாருங்களேன், அவர் தன்னியல்புள்ள தேவன், அவர் நம்ம மேல கொஞ்சம் கூட சார்ந்திராத தேவன். நம்மனால அவருக்கு ஒரு பைசாவும் பிரயோஜனம் இல்லை. கடவுளே, நீங்க அவ்வளவு பெரியவர் உயர்ந்தவரா இருக்கும் போது இந்த மண் புழுகளுக்காக போய் ஏன் உங்க பிள்ளைய போய் கொடுத்தீங்க? அவர் கதற கதற துடிக்கும் போது உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆளுக்கு போய் ஏன் அதை செஞ்சாரு? அதுக்கு பதிலே கிடையாதுங்க. அத்தான் அதிசயம், நித்தியத்தின் அதிசயம், காலத்தின் அதிசயம். ஏன் தன் குமாரன் என்றும் பாராமல் நம் உங்களை மாதிரி என்ன மாதிரி மண்புழுகளுக்கு ஏன் அந்த அட்டோன்மெண்ட் அவர் கொடுத்தாரு நமக்கு காரணமே தெரியாது. அதான் அந்த வண்டர் ஆஃப் அட்டோன்மெண்ட்னு. அதனாலதான் அந்த பக்திமான்கள் சில பேர் எல்லாம் படிச்சவங்க அதை ரொம்ப ஆழமா சிந்திச்சு பார்த்தவங்க பாட்டு எழுதுறாங்க. ஒரு பாட்டு வருது, இது எப்படி இங்க இருக்க முடியும்? ஒரு கடவுள் போய் மண்புழுவான நம்மளுக்கு போய் சாவுறதா? எந்த ஜாதி எந்த மதம் எந்த ஊர் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒரு கதைய? இப்படி ஒரு பரிகாரத்தை போய் யாரு யாருக்கு கொடுக்கறது? ஏன் ஒரு கொடுக்கணும்? என்னதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு சீதா? இவங்களெல்லாம் தூக்கி நரகத்துல போட்டு நக்கிற பதில் ஏங்க அந்த பிள்ளைக்கு பரிகாரமா கொடுத்தார் இயேசு? அவரு எவ்வளவு ஸ்பெஷல் அவரு, அவர் ஏன் கொடுத்தாரு? நம்மளால யோசிக்கவே முடியல. இதுதான் பரிகாரத்தினுடைய அதிசயம். ஒரு பக்கம் பாவத்தின் கோரத்தை பார்க்கிறோம், இன்னொரு பக்கம் பரிகாரத்தின் அதிசயம் அற்புதத்தை பார்க்கிறோம். ஏன் இதை செய்தாரு? நம்மளால யோசிக்கவே முடியல. தன் குமாரன் என்றும் பாராவல் நம்ம எல்லோருக்காகவும் அதை நம்ம அவரை ஒப்பு கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். அதுக்காகத்தான் நித்தியமா அந்த பரிகாரத்துக்காக ஆண்டவரை நம்ம துதிக்க போறோம். யோசிச்சு பாருங்க, அந்த பரிகாரத்துல நீங்க யாராவது இன்னும் பரிகாரம் பெறாம இருக்கிறீங்களா? இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா? நான் ஒன்னும் தப்பு செய்யலங்க. நான் ஒன்னும் உங்க தாத்தாவை யோசிச்சு பாருங்க, உங்க தாத்தா என்னென்ன தப்பு செஞ்சிட்டு இருக்காரு, உங்க அப்பா என்னென்ன தப்பு செஞ்சிருக்கிறாரு, அதுக்கெல்லாம் தண்டனை உங்க மேல வரும். எவ்வளவு விக்கிர ஆராதனை பண்ணிருப்பார், அவங்க காலத்துல என்ன ஆட்டம் போட்டிருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா? எங்க தாத்தாக்கு எவ்வளவு வயசு எல்லாம் இருந்தாங்க, வப்பாட்டி எல்லாம் இருந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க செஞ்ச தப்புங்க, அவங்க செஞ்ச பாவங்க, விக்கிர ஆராதனை, முத்தாத்தாக்கள், அந்த ஜெனரேஷனல் சாபங்கள் நம்ம தலைமையில இருக்கே, அதெல்லாம் உங்க சும்மா விட நினைக்கிறீங்களா? உங்களை விடமா? நீங்க செஞ்ச பாவம் மாத்திரம் இல்ல, ஆதாம் தாத்தால இருந்து செஞ்ச எல்லா பாவத்தின் தண்டனையும் உங்க மேல வருமே. நரக ஏன் நரகத்துல போய் அப்படி வேகனும் வேதனைப்படணும் தெரியுமா? இதுக்காகத்தான் நரக பாடு. இந்த ஏழு பிள்ளைங்க ஏன் அப்படி துடிச்சு துடிச்சு எப்படி செத்துருக்கோம்? அந்த அம்மா பார்த்து என்ன வேதனைப்பட்டிருக்கோம், அந்த மலையில என்ன வேதனைப்பட்டிருக்கோம், அது நரகத்தின் ஒரு படங்க. முப்பித்தாக்கள் சாத்தாக்கள் இவங்க என்ன தப்பு செஞ்சாங்க, இப்படி கஷ்டப்படுறாங்க, ஏன் இவங்களுக்கு நரகம் இவ்வளவு வேதனை, நரகம் ஏன் அவ்வளவு கஷ்டம்? ஏன்னா உங்க பாவங்கள் உங்களை சும்மா விடாது. அதுக்கு ஒரே பரிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் மட்டும்தாங்க. அந்த ரத்தத்துல கழுவப்படும். யோசிச்சு பாருங்க, அந்த ஏழு பேர் அவங்களும் பாவிகள் தான், அவங்களுடைய பலிய கொடுக்கும் போதே ஏழு பேரை கொடுத்தது கடவுள் ஏற்றுக்கொண்டு லேண்ட சரி செஞ்சு மலை கொடுத்தாருன்னா, தானா ஏற்படுத்தின தன்னுடைய குமாரனை சிலுவையில் அறிஞ்சு பரிகாரத்துக்குனே தன்னை ஒப்பு கொடுத்த அவர் ரத்தத்தை நம்பி வரும்போது ஏங்க நம்ம ஆத்மாக்கு சுகம் கிடைக்காது? அதை விட பெட்டரான பரிகாரம் இல்ல இயேசு கிறிஸ்துடைய பரிகாரம். அவர் ரத்தம் கழுவாத பாவம் உண்டோ? எத்தனை முத்தாத்தக்கள் பார்த்து பாவனா இருக்கட்டும், எத்தனை பெரிய சாபனா இருக்கட்டும், நேரத்துல நினைக்கிறேன் என்னங்க எதுல கைய வச்சாலும் சாம்பலா போகுது. நீங்க யோசிக்கிறீங்களா? எதுலயுமே உருப்படுறது இல்லையா நம்ம? ஏன் இப்படி இருக்குது? எது கை வச்சாலும் ஃபெயிலியர், எங்க போனாலும் பஞ்சம் தான். ஏன்? ஏன்னா உன் பாவம் இருக்கலாம், உன் முத்தாத்தக்கள் பாவங்கள் இருக்கலாம், அதனாலதான் நீ இப்படி சஃபர் பண்ற. அதுல இருந்து விடுதலை ஆக்கக்கூடியது இயேசு கிறிஸ்து பரிகார ரத்தம். அவர் ரத்தத்துக்குள்ள வாங்க, அந்த ரத்தத்தினால் அது கழுப்படாத பாவம் கிடையாது. அந்த ரத்தம் எல்லா பாவங்கள்ல இருந்து நம்மள நீங்களாக்கும். பரிகாரத்தின் அதிசயத்தை பார்ப்போம், அதை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். ஜெபம் செய்யலாம்.